நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் அம்பிகவாகன் திருக்குமார்.
வணக்கம் சஞ்சயன். உங்கள் நேயர்களுக்கும் எனது மனதார்ந்த வாழ்த்துக்கள்.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலே இருக்கின்ற 14,380 காட்டு குதிரைகளை 3,000 குறைப்பதாக நியூ சவுத் வேல்ஸ் அரசு முடிவெடுத்திருக்கிறது. அதை பற்றி விரிவாக பேச முதல் உங்களுக்கும் குதிரைகளுக்குமான சம்பந்தம் என்ன என்பதை நேர்கள் அறிந்து கொள்ள விரும்புவார்கள். குதிரைகளுடனான உங்களது தொடர்பு என்ன என்று நேர்களுக்கு அறிய தாருங்கள் திருக்குமார்.
குதிரைகள் என்பது ஒரு 20 வருடத்துக்கு முதல் எனக்கு குதிரைகளில் ஆர்வம் இருந்தது. அதனால் குதிரைகளை வளர்த்தோம். நாங்கள் கெய் ஓட்டர் ஹவுஸ் என்று சிட்னியில இருக்கும் குதிரை ட்ரெய்னரை பாவித்து அவர்களோட சேர்ந்து குதிரைகளை வாங்கி ஓட பயிற்சி கொண்டு குதிரை போட்டியில் நான் பங்கு பெற்றேன். ஓனர்ஷிப் வந்து குதிரை வந்து 100,000 ஆஸ்திரேலியன் டாலர் வரும். 100,000, 150,000 அது எந்த குதிரை என்று தாய் தகப்பன் யார் அதை பொறுத்து தான் அது என் விலை. ஏலத்தில் தான் வாங்கப்படும் இந்த குதிரைகள். அதை வாங்கிய பின் ஒரு குதிரை போற்றிக்கு ஒரு குதிரை ஓட்டம் ட்ரெயின் பண்றவரை அப்பாயிண்ட் பண்ணி அதை செய்வோம். அதை செய்யும் பொழுது நாங்கள் கெய் ஓட்டர் ஹவுஸ் தான் பாவித்தது. அந்த காலத்தில் அவ வெரி பாப்புலரா இருந்தவ. குதிரைகள் ட்ரெயின் பண்றதுல கட்டித்தனம் உள்ளவர்களாக இருந்தவர்கள்.
எத்தனை குதிரைகளை நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வளர்த்தீர்கள் திருக்குமார்?
நாங்கள் 20 வருடமாக 15 குதிரைகள் வச்சிருந்தோம். குதிரை ஓட்டத்துக்கு பாவிக்கும் குதிரைகளும் அவர்கள் வயது வந்ததுக்கு பின் அல்லது பிரச்சனைகள் வந்தால் குதிரைகளுக்கு ஓட முடியாத நிலை வந்தால் குதிரைகளை சுட்டு கொள்ளுறது ஒரு பழக்கம் இந்த ஊரில். ஏனென்றால் அதற்கு காசு செலவழிக்க பலர் முன் வர்றது இல்லை. ஆனால் நாங்கள் எங்கள் குதிரைகளை எல்லாம் வயது வந்த பிறகு அவர்களை என்ன சொல்லுவோம் என்றால் புரோட் மேண்டு. அது வந்து வேற குதிரைகளுக்கு தாயாக தகப்பனாக பாவிப்போம். அத ஃபிலி அல்லது ஹோஸ்ன்றது ஆம்பளை குதிரை, ஃபிலின்றது பொம்பளை குதிரை. எந்த குதிரைன்று ஸ்டேபிள்ஸுக்கு போய் அதை பாவிப்பார்கள். அதனால் அவர்கள் சுட்டு பொசுக்கவில்லை. ஆஃப்டர் ரேசிங் டைம் ஒரு காலத்திற்கு பின் குதிரைகள் ஓட மாட்டார்கள் அந்த வேகமா. அதனால் அதற்கு ஒரு இடம் வாங்கி கொடுக்க வேண்டி இருக்கும். எங்கள் குதிரை சில குதிரைகள் ஃபார்ம்ஸுக்கு போனார்கள், சில குதிரைகள் ரோட் மேயரா அல்லது வேற குதிரைகளை ப்ரீடிங்குக்கு கொண்டு போனார்கள், வாங்கினார்கள். நாங்கள் குதிரைகளுக்கு ஒரு நல்ல இடத்தை எடுத்து கொடுத்தோம். அதன் பின் நாங்கள் குதிரை ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு அதன் பின் குதிரை ஓட்டம் நின்று விட்டது. ஏனென்றால் அதுக்கு டைம் தேவைப்படும், அதற்கு ரேஸுகளுக்கு போக வேண்டி இருக்கும். அதை விட குதிரைகளை பார்த்து கதைத்து கன வேலைகள் இருக்கும். அதற்கு நேரம் இல்லாத காரணத்தால் நாங்கள் இப்போது அந்தளவு குதிரைகள் இல்லை, அதையெல்லாம் நிப்பாட்டியாச்சு.
இந்த குதிரை வளர்ப்பில் ஈடுபட்ட நீங்கள் உங்களது பின்னணி என்ன என்பதையும் அறிந்து கொள்ள நேர்கள் விரும்புவார்கள் என்று நினைக்கிறேன்.
என் பின்னணி, நான் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன். ப்ரோக்ராமிங், ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் அனாலிசிஸ் அந்த வகையில. எந்த மச்சான் ஆக்சுவரி, அவர் படித்தது இங்கிலாந்தில். அதனால் அவருக்கு ஆர்வம் இருந்தது குதிரை, குதிரையின் ஓட்டம், ஆர்வம் மாத்திரம் இல்ல, ஒரு அன்பும் இருந்தது என்று சொல்லலாம். குதிரைக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் அது குதிரைய வாங்கி வளர்த்து ரேஸ் ஓடி, நாங்கள் கோஃபீல் கப் எல்லாம் ஓடினோம், மெல்பர்ன் கப்புக்கும் ஓட பிளான் பண்ணினாங்கள், ஓட முடியவில்லை சில காரணங்களால். இருந்தாலும் அது எங்கள் அன்பு ஒரு குதிரைக்கு இருக்கும் பொழுது அதை நாங்கள் அந்த வகையில் காட்டினோம். அதனால்தான் நாங்கள் குதிரைகளை வைத்து எங்களுக்கு முடியுமான வரை நாங்கள் பார்த்தோம். நேரம் இல்லாதபடியால் அதற்கு பின் நாங்கள் அந்தளவு இன்ட்ரெஸ்ட் குறைந்து வந்ததனால், அந்த இன்வால்மெண்ட் குறைந்தால் அதன் ஒன்றும் செய்ய வழி இல்லை, அதனால் அதை நிறுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது, அதை நிப்பாட்டி விட்டோம்.
சரி, இப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு வருவோம். திருக்குமார், 14,380 காட்டுக்குதிரைகள் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் மலைகளில் அலைந்து திரிவதாக அரசு சொல்கிறது. அதிலே 3,000 குதிரைகளை விட்டுவிட்டு மீதியை சுட்டு கொள்வதாக முடிவெடுத்திருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு முடிவை விக்டோரிய மாநில அரசும் கடந்த வருடம் எடுத்திருந்தது. இந்த காட்டு குதிரைகள் எங்கிருந்து வந்தன, அது எப்படி ஒரு பிரச்சனையாக உருவெடுத்தது, அந்த பின்னணி பற்றி கூறுங்கள்.
இந்த ஹோர்சஸ் வந்து நார்மல் ஹோர்சஸ் தான், குதிரைகளை ஃபர்ஸ்ட் ஃபிளீட்ல கொண்டு வந்தவ, உதவிக்கு கொண்டு வந்தவ, அதை பாவிச்சு தான் அதை ட்ராவல் இன்லேண்ட் எவ்ரிவேர் கொண்டு வந்துட்டு, அது நாட் நேட்டிவ் டு ஆஸ்திரேலியா. குதிரைகளே இருக்கே இல்லை ஆஸ்திரேலியா நாட்டில், இருக்கே இல்லை. கொண்டு வந்த குதிரைகளை தங்களுக்கு உதவியா கொண்டு வந்தவே ஏனென்றால், அந்த காலத்துல 18வது நூற்றாண்டுல வாகனங்கள் இல்லத்தானே, அதை கொண்டு வந்தது தாங்கள் அதற்கு மேல ஏறி இருந்து பயணம் செய்யறதுக்கும் வண்டில் கட்டி சாமான்கள் இருக்கிறதுக்கும் தான் கொண்டு வந்தது. இங்கிலாந்துல இருந்து தான் கொண்டு வந்தவ, இங்கிலாந்துல இருந்து இங்க கொண்டு வரைக்கல, அதை பாவிச்சு தான் இங்க எல்லாம் செய்தவ. அதுல அந்த பேர் பிரம்பின்னு வந்தது, ஒரு பிரம்பின்றது ஒரு ஆளுண்ட பேர், அதான் அந்த கட்டுப்படுத்த இயலாத குதிரைகளை மஸ்டவண்ணே மஸ்டன்னு சொல்றது, அது கட்டுப்படுத்த இயலாத குதிரைகளை வெளியேற விட்டது. அதுகள் குதிரைகள் வந்து ஒரு நாளைக்கு 18 எரெக்ஷன் வருமாம் அதுக்கு, குதிரைகளுக்கு. குதிரைகள் ஹைலி ப்ரொடக்டிவ், குதிரைகள் தெரியிட்டு கெதியா
கட்டுப்படுத்தி வச்சிருக்கேக்கல பெருகிறதை விட வெளியில விட கூட பெருகிறது,
பெருகிறதுக்கு இடம் இருக்கு. ஏனென்றா ஒவ்வொரு நாளும் 18 எரெக்ஷன் வர்றதுன்றா கஷ்டம் தான் கட்டுப்படுத்துறது.
கட்டுப்படுத்த முடியாமல் போனதுனால தான் இது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது என்று சொல்கிறீர்களா?
அப்படி கொண்டு வந்து விட்டுட்டு தங்களுக்கு உதவி இல்லை என்ற பிறகு மனிதன் குணமே அதுதானே, தனக்கு என்ன தேவையில்லையோ அதை அழிக்கிறது தான் குணம். இதனாலதான் இந்த பிரச்சனை வந்தது. அதை கொண்டு விட்டா அந்த அது வந்து அந்த அல்பைன் ரீஜன்ஸ் இந்த மலைநாடுகள்ல தான் இந்த குதிரை இருக்கிறது. நார்மலா கொசியோஸ்கான்ற இடத்துலதான் கூட இருக்கு அந்த பாப்புலேஷன். ஆனால் இந்த குதிரைகளை பிறந்த காலத்திலே கட்டுப்படுத்தினா அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்க முடியும்.
SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காட்டு குதிரைகளை நியூ சவுத் வேல்ஸ் அரசு அழிப்பது என்று முடிவெடுத்தது குறித்து குதிரை வளர்ப்பில் ஈடுபட்டிருந்த திருக்குமார் அம்பிகை பாகன் அவர்களுடன் நாம் நடத்தும் ஒரு உரையாடல். சரி, இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் குதிரைகள் பெறுகிறதால மனிதனுக்கு என்ன பிரச்சனை?
குதிரைகள் வீகன், வீகன் என்று சொன்னா இலகுலையதுதான் அதுக்கு சாப்பாடு, மிருகங்களை சாப்பிடுறது இல்லை, அது மனிதனுக்கு ஒரு சேதமும் செய்கிறது இல்லை. ஆனால் குதிரைகள் அந்த காட்டு நெருப்பு வந்த நேரம் அதால வந்த அழிவால குதிரைக்கும் சாப்பாடு இல்லாம போய்விட்டது. இதனால் குதிரைகள் மனிதர மாதிரித்தான சாப்பாடு தேவை நாளுக்கு நாள், அதனால் அம்புறத சாப்பிடுறது தானே இதால குருத்து போட்டு வாரம் நேட்டிவ் என்று சொல்றது இந்த ஊருக்கு இருக்கிற மரங்கள் அது இந்த இதுகளை சாப்பிட தொடங்கினா அது வளர்ச்சி அடையலாதுண்டு அதால ஃப்ளோரா அண்ட் ஃபோனா அஃபெக்டடா போகுதுண்டு தான் அவங்க பாப்புலேஷனை குறைக்க பாக்குறாங்க த்ரூ காலிங். ஆனா மனிதனுக்கு உபயோகம் இல்லைன்ற உடனே அதை கொல்ல வேணும்ன்ற ஒரு அவசியம் இல்லை. சமூகத்தால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவு. ஏனென்றால் கவர்மெண்ட் வந்து எவ்வளவு காசு உதுக்கு செலவழிச்சு இதெல்லாம் செய்யறது அந்த இடங்கள்ல இருந்து வேறு இடங்களுக்கு மாத்தி இந்த குதிரைகளை பாவிக்கிறதுக்கு இடம் இருக்குது. அதனால கொல்ல வேணும்ன்றது ஒரு அவசியம் இல்லை.
சரி, கொல்ல வேண்டியது அவசியம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் பயன்படுத்தியது போல் இந்த குதிரைகளை குதிரை ஓட்ட போட்டிக்கு பயன்படுத்தி இருக்க முடியுமா, அல்லது ஒரு விவசாயத்தில் இந்த குதிரைகளை ஈடுபடுத்த முடியுமா?
அது முடியும், ஆனா குறைஞ்ச வயதுல அதை செய்ய வேணும். ஃபார்ம் என்று சொல்ற அந்த தோட்டம் செய்கிற ஆக்களுக்கு நல்ல உதவியாக இருக்கிறது. அவர்களுக்கு பாவிக்க இடம் இருக்கிறது. அதுக்கு இருந்தாலும் அவர்களை இடம் பெயர்ந்து கொண்டு போய் குதிரைகளை விடுறதுக்கு ரிசோர்சஸ் அண்டு பணம் தான் தேவைப்படும். அது ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்கலாம். அதிலும் பார்க்க அதை சுட்டு கொண்டு விட்டா அவர்களுக்கு சுலபமாக இருக்கும். எல்லாம் எக்கனாமிக்கல் வே என்று சொல்லுவார்கள். காசை பார்த்து காசுக்கு குறைந்த வகையில் தான் வேலை செய்ய பார்க்கிறார்கள். அதனால்தான் இந்த கதை. ஆனால் குதிரைகள் ஒரு மிருகம்தான். அதுகளுக்கும் இடம் கொடுத்து ஒரு காலத்தில் உபயோகப்பட்டவர் இந்த நாட்டை இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு சார்ல்ஸ் ஸ்டர்ட் எல்லாருமே இந்த குதிரைகளை கொண்டுதான் ஆஸ்திரேலியால ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் எல்லாம் செய்தார்கள். தற்பொழுது அதன் பயன்பாடு குறைந்தபடியினால் இப்படி செய்கிற சிந்திக்கின. குதிரைகள் ஒரு அழிவும் செய்வதில்லை, ஆனால் நாளுக்கு நாள் அவர்களுக்கு தேவையான உணவை பகிர வேண்டி இருக்கிறதுனால் இந்த நிலை வந்துள்ளது. காட்டு தீ வந்ததுக்கு நாங்களா கொண்டு வந்தோம் இல்லை, அது இயற்கையாக வந்த ஒரு ஒரு சிச்சுவேஷன். அது அதற்போல் குதிரைகளும் காட்டில் இருக்கும் குதிரைகளும் செத்ததை விட மிஞ்சி இருக்கிற குதிரைகள் தாங்கள் என்னத்தை சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு வாழ்கிறார்கள். அதை சுட்டு பொசுக்கிறது என்றால் அது ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். ஏனென்றால் அது கவைக்க முடியாத ஒரு மிருகம். ஒரு முறை எங்களுக்கு உதவியாக இருந்த மிருகம் சந்தர்ப்பம் கொடுத்து அதுக்கு ஒரு இடம் கொடுக்கிறது எங்களுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லலாம். குதிரைகளை சுட்டு பொசுக்கிறதை விட இன்னும் ஒரு ஆப்ஷன் என்று சொல்லலாம். அது வந்து அதன் பாப்புலேஷனை குறைக்கிறதுக்கு அதை ட்ரையங்குலைஸ் பண்ணி போட்டு அதன் ரீப்ரடக்ஷனை இல்லாமல் குறைச்சு விட்டா அது தண்டபாட்டில் கொஞ்சம் குறைஞ்சி வரும். அதனால் அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த ஒரு வாய்ப்பில் உள்ளது. அதை பார்த்தால் அவர்களுக்கு ஒரு அக்செப்டபிள் சோஷலி அண்ட் ஹியூமெயின்லி அக்செப்டபிள் ஆப்ஷனா இருக்கும் என்று நம்புறேன். அந்த கோணத்தில் ஒருக்கா பார்த்தா உதவும் என்று நான் என் நம்பிக்கை.
இறுதியாக திருக்குமார், நீங்கள் குதிரைகள் கொல்லப்படக்கூடாது என்று சொல்கிறீர்கள், ஆனால் ஒட்டகங்கள் இந்நாட்டிலேயே கொல்லப்படுகின்றன. இப்பொழுது கங்கரூக்களும் கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு சிந்தனை கிளம்பியிருக்கிறது. இதையெல்லாம் எப்படி பார்க்கிறீர்கள்?
மற்ற மிருகங்களை காப்பாற்றத்தான் கடவுள் மிருகங்களை படைத்தார். அதுகளை அழிக்கவில்லை. அதை பிடிச்சு சாப்பிடுறது ஒன்று, அதை சும்மா சுட்டு பொசுக்கி எறிவது இன்னும் ஒன்று. என்னை பொறுத்தவரையில் அது ஒரு கவலைக்குரிய விஷயம் என்று சொல்லலாம். ஏனென்றால் அதுவும் மனிதனை போலதான், ஆனால் அது வாய் திறந்து கதைக்க முடியாமல் இருக்கும் ஒரு மிருகத்தை அது செய்வது பாவம். பாவம் அதை சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் சோஷலி அன்அக்செப்டபிள் என்று. அதே மாதிரித்தான் அதன் தேவை எங்களுக்கு இல்லை என்றவுடன் அதை நாங்கள் அழிப்பதுதான் எங்கள் யோசனை. சுறாமீனும் அதே சிச்சுவேஷன் தான். சுறாமீனங்களை தேடி வந்து கடிக்கவில்லை, இருந்தாலும் நாங்கள் தண்ணிக்குள் போய் நீந்திர நேரம் கடி வாங்குகிறார்கள், அதனால் அதை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது என்னை பொறுத்தவரையில் அது ஒரு கவலைக்குரிய விஷயம் என்று சொல்லுவேன். ஏனென்றால் அதுவும் தான் தன்ற இடத்துல வசித்து கொண்டிருக்கும் ஒரு மீன் மிருகம், அதை நாங்கள் கொல்லுவது கவலைக்குரிய விஷயம்தான். கெயின் டோட் என்று சொல்லுவார்கள், அதுவும் அதே மாதிரித்தான். அதை கொண்டு வந்தார்கள் வெட்டுக்கிளிய பிடிக்க. கரும்பு தோட்டத்துக்கு வெட்டுக்கிளி கரும்பை சாப்பிடுதுண்டு, அதை கொண்டு வந்தார்கள் கிழக்கு அமெரிக்காவில் இருந்து. அது இப்ப குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் எல்லா இடமும் சுத்தி திரிகிறது, அது ஒரு பிரச்சனையா வந்து விட்டது. அதே போல் குதிரைகளும் இன்னொரு நிலையில் இருக்கிறது. கங்கரு என்று சொல்லும் பொழுது கங்கரு இந்த நாட்டில் வசித்த ஒரு பிராணி, வசிக்கிற ஒரு பிராணி, அதனால் அது இங்கு கொண்டு வரப்படவில்லை. அதனால் அது பெருகி கொண்டு வரும் பொழுது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லை. இருந்தாலும் அது செய்யும் அழிவுக்காகத்தான் அவர்கள் அப்படி யோசிக்கிறார்கள். ஒட்டகமும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு பிராணி, அதுவும் இங்கு இருந்து மிடில் ஈஸ்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றார்கள். ஒட்டகத்தையும் ரேஸோட பாவிக்கிறார்கள். இருந்தாலும் அதன் கூட்டம் கூடிவிட்ட பின் அதை எப்படி அழிக்கலாம்ன்றதுதான் யோசனை. மனிதன் கூட்டம் கூடிவிட்டாலும் அதே யோசனை வருமோன்றதுதான் என் யோசனை.
மிக்க நன்றி திருக்குமார் அம்பி அவர்களே, உங்களது அனுபவத்தை பகிர்ந்து மிக்க நன்றி.
சஞ்சயன், எனக்கு இந்த இடம் தந்ததற்கு கதைப்பதற்கு எஸ்பிஎஸ் ரேடியோவில் உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.